சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 32 அத்தியாயம். இவர் வாழ்வில் எத்தனை பெண்கள்! இதே பார்வையைத்தான் அன்று புகாரின் மாளிகையில் யவன வீரர்கள் இவரை சூழ்ந்து கொண்ட போதும் இருந்தது. ஆகவே விமோசனத்துக்கு வழி கண்டிப்பா இருக்கும் என்று தன்னை தைரியமும் படுத்திக் கொண்டார். ரதம் அந்த நெடுஞ்சாலையின் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஓரிரு மடிப்புகளில் சக்கரம் எழுந்து விழும் சப்தத்தையும் ரதத்தில் புறவியும் காவல் வீரர் புறவிகளும் ஓடியதால் ஏற்பட்ட குளம்படி ஒளிகளையும் தவிர வேறு ஒளிகள் இல்லாத அந்த இரவில் 3 ஜாமத்தில் சாலை ஒவ்வொன்று பயங்கரமாகவே இருந்தது. சாதாரணமாக நல்ல காற்று வீசும் சாலை மரங்கள் கூட ரதத்தில் போகும் இருவர் கதி என்னாகுமோ என்ற திகிலால் உற்று பார்த்து கொண்டு சரணமற்ற நின்றனவோ ஒழிய ராணி ஒருத்தி போகின்றாளே என்று மதித்து ஆளவட்டம் வீசக்கூட முற்படவில்லை. அத்தனை நிசப்த இரவில் அந்த நீள் சாலையில் ஓடிய அந்த ஒற்றை புறவி ரதத்தை ஓட்டிய வீரன் கூட இனி அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்ற துணிவினால் ஒருமுறை ரதத்தில் கட்டுண்டு கிடந்தவர்களை பார்த்தார். சிறைப்பட்ட இருவரும் பிணம் போல கிடப்பதைக் கண்டு திருப்தியோடு புன்முறுவல் செய்து கொண்ட அந்த வீரன் குதிரையின் கடிவாள கயிர்களை சற்று எடுப்பாயிருந்த ரதத்தின் முகப்பின் உட்புறத்தில் அழுத்தி செருகவே அந்த கயிர்களின் நுனிகள் படுத்து கிடந்த இளம்சழியன் முகத்தருகே தொங்கின. அப்படி தொங்கிய கயிற்று நுனிகள் முகத்தை தடவியதுமே அதுவரை காணாத பெரும் சாந்தி படைத்தலைவன் முகத்திலே படர்ந்ததை கண்ணை அரைவாசி திறந்து கொண்ட ராணி கவனித்தாள். கடிவாள கயிறுகளை ரதத்தின் உட்புறத்தில் செருகிய பின்பு ரதமோட்டிய வீரன் ரதத்தின் முகப்பில் நன்றாக சாய்ந்து கொண்டு தன் இரு கைகளையும் மார்பில் கட்டி கொண்டான். இரு கால்களை மட்டுமே ஏற்காவலில் ஊன்றி கையை பிடிக்காமல் வெகு வேகமாக செல்லும் பந்தய ரதத்தில் நிற்கக்கூடியவன் சாமானிய வீரனாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட படைத்தலைவன் ராணியின் அருகில் நகரும்படி சைகை செய்தான். ராணி ஓசைப்படாமல் கடலில் அசையும் வாளை மீனை போல மிக மிருதுவாக அசைந்து அருகில் வந்தாள். இளம்சழியன் மெல்ல மல்லாந்த வாக்கிலிருந்து குப்புறம் புரண்டு அவள் வாயில் அடைக்கப்பட்டிருந்த துணியை தன் பற்களால் மெல்ல கடித்து இழுத்து வெளியே தள்ளிவிட்டு அவளையும் குப்புற படுக்கும்படி ஜாடை காட்டினாள். அவள் கட்டளைப்படி ராணி படுத்ததும் இளம்சழியன் மெல்ல தலை நிமிர்த்தி தனக்கு முதுகை காட்டிக் கொண்டிருந்த ரதமோட்டியையும் பார்த்து முன்னே பிரிந்த சாலையையும் கவனித்தான். சாலை சற்று தூரத்தில் வல பக்கத்தில் திரும்புவதையும் இடது பக்கம் சரிவாக பள்ளமாக இருந்ததையும் பார்த்த இளம்சழியன் நடவடிக்கைக்கு தயாராகி மெல்ல தலையை மட்டுமின்றி முழங்கால்களையும் ஊன்றி உடலையும் சிறிது நிமிர்த்தி கொண்டான். ரதத்துக்கு பின்னால் காவல் புரிந்து வந்த வீரர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இளம்சழியன் உடல் நிமிர்ந்ததை கவனித்திருக்கலாம். ஆனால் கருவுரை விட்டு கிளம்பிய 1.5 ஜாம காலத்தில் சாதிக்க முடியாத எதையும் அதற்கு மேல் படைத்தலைவன் சாதிக்க முடியாது என்ற உறுதியாலும் முன்னாலும் பின்னாலும் ஆயுதம் தரித்த காவல் இருக்கையில் கைகள் கட்டுண்ட ஒருவன் ஏதும் செய்ய முடியாது என்று நினைப்பாலும் பின்வந்த காவலர் சிரித்து வேடிக்கையாக பேசிக் கொண்டே வந்ததால் படைத்தலைவன் செய்கை எதையும் அவர்களால் கவனிக்க முடியாமல் போயிற்று. அவர்கள் கவனித்த போது காரியம் தலைமிஞ்சி போய்விட்டது. சாலையின் திருப்பம் வந்து வலது புறத்தில் ரதம் சுழல்வதற்கு இளம்சழியன் தலையை தூக்கி திடீர் என்று ரதமோட்டியை பின்பக்கத்தில் பலமாக முட்டி இடப்பக்கச் சரிவில் உருட்டி விடுவதற்கும் பட்டு கத்தரித்தது போல நேரம் திட்டமாக வகுக்கப்பட்டதாலும் ஐயோ என்ற பேரிரைச்சலோடு ரதமோட்டி சரிவில் உருண்டதால் திகைத்த பின் காவலர் அவனை கவனிக்க சரிவில் ஒட்டுக்கு குதிரைகளை நடத்தியதாலும் கிடைத்த இடைவெளியில் ரதப்புறவியின் கடிவாள கயிறுகளை உட்புறத்திலிருந்து பற்களால் கடித்துக் கொண்ட படைத்தலைவர் கையால் ரதமோட்டும் வேகத்தில் வாயாலும் கயிறுகளை அசைத்து ஓட்டவே புறவி கனவேகத்தில் பறந்தது. பின்னால் கேட்ட அலறல். திடீர் என்று திரும்பிய முன்காவலரின் குதிரைகள் நிதானப்படுவதற்குள் இளம்சழியன் ரத புறவி காவலர் வரிசையை பாய்ந்து ஊடுருவி சென்று விட்டதால் பின்னால் விரைந்த காவலர்களின் புறவிகளும் முன்காவலர் புறவிகளும் மோதிக்கொண்டன. அந்த குழப்பம் ஏற்பட்ட இடைநேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்ட இளம்சழியன் சாலையை விட்டு மாறி பக்கத்தில் அடர்த்தியாக இருந்த தோட்டத்துக்குள்ளே ரதத்தை செலுத்தினார். பல்லால் கடிவாள கயிறுகளை பற்றி ஓட்டி அவன் கண்களால் செய்த ஜாடியை கண்ட ராணியும் ரதத்தில் ஊர்ந்து மெல்ல நிமிர்ந்து படைத்தலைவன் கை கட்டுக்களை பற்களால் கடித்து இழுத்து அவிழ்த்தாள். அவள் பாத கட்டுக்களையும் தன் பற்களால் கடிக்க போன ராணியை தடுத்த இளம்சழியன், வேண்டாம் ராணி, காலில் உன் உதடுகள் பட வேண்டாம் என்றான். அதுதான் என் பாக்கியம் பிரபு, தடுக்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே ராணி அவன் கார்கட்டுக்களையும் பற்களால் மெல்ல மெல்ல ஏதோ ஒரு பெரும் கடமையை புரிபவள் போல அவிழ்த்து எடுத்தாள். கையும் காலும் சுதந்திரம் அடைந்துவிட்ட படைத்தலைவனுக்கு ஒரு கையால் ரதத்தை செலுத்திக் கொண்டு இன்னொரு கையால் ராணியின் கட்டுக்களை அவிழ்ப்பது ஒரு பிரமாதமான காரியமல்ல அல்லவா? ராணியின் கட்டுக்களும் சீக்கிரமே அவிழ்க்கப்பட்டு சுதந்திரமடைந்தாலும் அவர்களை பின்னால் துரத்தி வந்த குதிரை வீரர்கள் அவர்கள் சுதந்திரம் எந்த நேரத்திலும் பாதிக்கப்படலாம் என்பதை வலியுறுத்தினார்கள். கை சுவாதீனப்பட்டு விட்டதாலும் எப்பொழுதும் ஆபத்து வந்தால் உற்சாகப்படக்கூடிய இதயத்தாலும் பந்தய ரதங்களை ஓட்டிய யவனர்களையே வெற்றி கொண்டதாலும் உள்ளூரை இருந்த பெருமிதத்தாலும் அந்த ஒற்றை புறவி ரதத்தை தோட்ட மரங்களின் குறுகிய பாதைகளில் ஏதோ மந்திரவாதி போல வளைத்து வளைத்து ஓட்டினான் இளம் செழியன். மந்திரத்தால் சுழல்வது போல தோட்டத்தில் சிறு பாதைகளிலும் பறந்து சென்ற ரதம் பலமுறை மரங்களில் பட்டு பட்டு தூளாகிவிடும் போல் இருந்தாலும் மயிரழையில் விலகி சென்று கொண்டிருந்ததை கண்ட ராணி இளம் சொழியன் கையில் புறவி இஷ்டப்படி திரும்புவதை நினைத்து ஆச்சரியப்பட்டு, இவர் சென்ற புறவியில் எவனரோ என்று நினைத்து மகிழ்ச்சி கொண்டு பின்புறமாக அவனை அணைத்துக் கொண்டாள். கடிவாள கயிறும் புறவியும் கையில் சிக்கியதும் இளம் சொழியன் உலகத்தையே மறந்தார். எதிரி தன் கைவண்ணத்தால் அம்பு போல பறக்கும் புறவி, பக்கத்தே சக்கரங்களால் குறுக்கிட்டு சட்டங்கள் தெரியாமல் சுழலும் விந்தை, பின்னே ரதம் எழுப்பி துரத்தி வருபவர்களுக்கும் தனக்கும் இடையிட்டு பெறும் புழுதி திரை, மேலே இத்தனையையும் பார்த்து நகைத்த விண்மீன்கள், வெண்ணிலவு கூட இவற்றையெல்லாம் கவனித்து வானவெளியில் ரதமோட்டும் தேவன் போல அலட்சியமாக புறவியை தூண்டினான் இளஞ்செழியன். ரதத்தின் வேகத்துக்கு இணையாக வர முடியாவிட்டாலும் துரத்தி வந்தவர்கள் ரதத்தை கண் பார்வையில் வைத்துக் கொண்டே தொடர்ந்தனர். இளம்சொழியனும் அவர்கள் தொடர்வதை நன்றாக உணர்ந்து கொண்டு அக்கம் பக்கத்தையும் சாலை சென்ற வழியையும் பார்த்தான். கருவூரிலிருந்து ரதம் வெகு தூரம் வந்து விட்டதையும் தான் இருப்பது அநேகமாக சோழ நாட்டு எல்லையோ என்பதையும் தீர்மானித்துக் கொண்ட படைத்தலைவன் தூரத்தை தெரிந்த தென்னந்தோப்பையும் அதற்கு மேல் காட்சியளித்த வான்விளிம்பையும் பார்த்தான். அக்கம் பக்கத்தில் இருந்து சோலைகளையும் தூரத்தே தெரிந்த மாட மாளிகைகளையும் கவனித்து உறையூரின் எல்லையை தான் அடைந்து விட்டதையும் புரிந்து கொண்டார். இதற்கு பிறகு திட்டமிடுவது மிக சுலபமாகிவிட்டது இளம் சொழியனுக்கு. இளம் செட்சென்னிக்கு அடுத்தபடியாக ரதங்களை செலுத்துவதில் இணையற்றவன் என்று பெயரெடுத்த இளம் சொழியன் ரதத்தின் புறவியில் காதில் படும்படியாக ஏதோ வார்த்தைகளை கூறிக்கொண்டே ரதத்தை செலுத்தியபடி கடிவாள கயிற்றை இறுக்கி ரதத்தின் முகப்பில் கட்டிவிட்டு ரதம் ஒரு மூலையில் திரும்புகையில் சற்றென்று ராணியை அணைத்துக் கொண்டு ரதத்தின் பக்கவாட்டில் விழுந்து புரண்டு ஒருபுறமாக அவளை இழுத்துக் கொண்டு பதுங்கினார். ரதம் வெகு வேகமாக தோப்பை கடந்து உறையூரின் பெரும் சாலை நோக்கி பாய்ந்து சென்றது. அதை துரத்தி கொண்டு வீரர்களும் குதிரைகளை வேகமாக செலுத்தி சென்றனர். குதிரைகள் கண்ணுக்கு மறைந்ததும் இளம்சழியன் எழுந்திருந்து ராணியை கையை பிடித்து அழைத்து கொண்டு தோப்பின் நிழலில் நடந்து சென்று தூரத்தே தெரிந்த சில விடுதிகளை அணுகினார். ராணி, பத்திரமான இடத்துக்கு வந்துவிட்டோம், பயப்படாதே என்று தைரியம் கூறிய படைத்தலைவன் அவள் கையை பற்றிய வண்ணமே சென்று எதிரே தெரிந்த வீதியை அணுகி ஒரு வீட்டின் கதவை தட்டினார். யாரது என்று மென்மையான பெண் குரல் ஒன்று உள்ளிருந்து கேட்டது. நான் தான் என்றான் இளம் சழியன். உள்ளே யாரோ ஆச்சரியத்தால் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டது போல காதில் விழுந்தது ராணிக்கு. கதவும் அவசர அவசரமாக திறக்கப்பட்டது. வாருங்கள் என்று அழைத்தாள் ஒரு பெண். பேசாமல் படைத்தலைவனோடு உள்ளே நுழைந்து ராணி அந்த பெண்ணை கூர்ந்து கவனித்தாள். தலையில் சுருண்டு தொங்கி கரும் குழலுடன் சந்திரனை பழிக்கும் அழகை பெற்ற அந்த பெண்ணின் கண்களில் படைத்தலைவனை கண்டதும் அன்பு ஆறாக பெருகுவதை கவனித்த ராணியின் உள்ளத்தில் பொறாமை கொழுந்து விட்டு எரிந்தது. படைத்தலைவருக்கு இன்னும் எத்தனை அழகான பெண்களின் நேசம் உண்டு என்று உள்ளுக்குள் எண்ணங்கள் கொண்டு சீறினாள் ராணி. அந்த சீற்றத்தை அந்த அழகி பன்மடங்காக விசிறத் தொடங்கி படைத்தலைவனை ஆசை ததும்பும் கண்களோடு நோக்கி கையிலிருந்த விளக்கையும் ஒருபுறம் வைத்தாள். என் வீடு இப்பொழுதுதான் உங்களுக்கு அடையாளம் தெரிந்ததா என்று கெஞ்சிய அந்த பார்வையின் செவ்விதழ்கள் புன்முறுவலால் விகசித்தன. மிக சுதந்திரமாக படைத்தலைவன் கையை தன் கையால் கோர்த்து கொண்டு ராணியை கவனியாமலே உள்ளே நடந்து சென்றாள் அந்த அழகி. உள்ளே செல்லும் போது இளம்சொழியனும் அந்த இளம் மங்கையும் சிரித்து பேசிக் கொண்டது ராணியின் கோபத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போனதன்றி அந்த பெண் படைத்தலைவனை நோக்கி கேட்ட கேள்வி ராணியை அடியோடு அதிர வைத்தது. அதை கூட பொறுத்து கொண்டாள் ராணி ஓரளவு. ஆனால் படைத்தலைவன் அவளுக்கு சொன்ன பதில் சேச்சே, வெட்க கேடு, அவள் உயிரையே அழித்துவிடும் போல இருந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.